குதிரை மேல் எந்த தவறும் இல்லை என்றும், பெரிய பழுவேட்டருடைய ஆட்கள் தான் இவ்வாறான கொடூர செயலில் ஈடுபடுவார்கள் என்றும், இந்த பிள்ளையை மன்னித்து விடுங்கள் என்றும் அங்கிருந்த பொதுமக்களிடம் ஆழ்வார்க்கடியான் கேட்டுக்கொண்டான். பிறகு வந்தியத்தேவனிடம் திரும்பி, ஒருவேளை நீ கடம்பூர் சம்புவரையர் அரண்மனைக்கு சென்றால் என்னையும் அழைத்து செல் என்று கேட்டார். வந்தியத்தேவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அவன் இரவு அங்கே தங்க போவது அவருக்கு எப்படி தெரியும் என்று எண்ணிக்கொண்டே அவரிடம் கேட்க, ஊரே அங்குதான் செல்கிறது, பழுவேட்டரையரும் அங்கேதான் செல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பகுதியை சுற்றியிருக்கும் பல பெரிய ஆட்கள் அங்கேதான் செல்கிறார்கள் என்று ஆழ்வார்க்கடியான் சொன்னார். அங்கே நீங்கள் ஏன் செல்ல வேண்டும் என்று வந்தியத்தேவன் கேட்டதற்கு, அந்த மாளிகையில் பெரிய விருந்து நடைபெறும், அதற்கு பிறகு களியாட்டம், சாமியாட்டம், குறவை கூத்து எல்லாம் நடைபெறும், எனக்கு குறவை கூத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது, எனவே நீ அங்கு சென்றால் என்னை உன்னுடைய பணியாள் என்று சொல்லி என்னை உள்ளே அழைத்து செல் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இவர் இப்படி சொன்னதும் வந்தியத்தேவனுக்கு அவன் மீது சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. என்னால் உன்னை அங்கு அழைத்து செல்ல முடியாது என்று சொல்லிவிட்டான். பிறகு அந்த ஆழ்வார்க்கடியான், அப்படியென்றால் நான் விண்ணகர கோவிலுக்கு செல்கிறேன், நீ போய் வா என்று சொல்லிவிட்டார். இந்த கோவிலுடைய பெயரை கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த வீரநாராயண பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் நானும் உங்களுடன் வருகிறேன் என்று சொல்லி ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் அந்த கோவிலுக்கு சென்றார்கள். இந்த கோவிலை பற்றி நாம் பார்க்க வேண்டும். விஜயாலய சோழனுடைய பேரன் தான் முதலாம் பராந்தக சோழன். இவர் மதுரையையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி. இவர்தான் சோழ பேரரசிற்கு அஸ்திவாரம் அமைத்தவர். மேலும் சிதம்பரத்தில் இருக்கின்ற அந்த சிற்றம்பலத்திற்கு பொன்கூரையும் இவர்தான் வைத்தார். அப்படிப்பட்ட சரித்திர புகழ்பெற்றவர் இவர். இவருக்கு சோழ சிகாமணி, சூரசிகாமணி மற்றும் வீர நாராயணன் என்கின்ற சிறப்பு பெயரும் இருந்தது. இவருடைய பெயரில் தான் வீரநாராயண ஏரி கட்டமைக்கப்பட்டது. பொதுவாக அந்த காலகட்டத்தில் ஏரிக்கரையை வெட்டினால் அந்த ஏரியை காப்பதற்காக ஏரிக்கரை ஓரத்தில் ஒரு கோவிலை அமைப்பது வழக்கம். அவ்வாறு கட்டப்பட்டதுதான் வீரநாராயண பெருமாள் கோவில். அந்த கோவிலுக்கு தான் அந்த இருவரும் சென்றார்கள். அங்கே இந்த ஆழ்வார்க்கடியான் மனமுருகி பல ஆண்டாள் பாசுரங்களை பாடினான். இந்த மனிதன் ஒரு தீவிர விஷ்ணு பக்தன் என்று அறிந்து கொண்ட வந்தியத்தேவன் அவன் மீது வைத்திருந்த அந்த கோபத்தை படிப்படியாக குறைத்துக் கொண்டான். பிறகு அந்த கோவில் நிகழ்ச்சி எல்லாம் முடித்துவிட்டு வெளியே வந்த பிறகு மீண்டும் ஆழ்வார்க்கடியான் கேட்டான், எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று. கண்டிப்பாக அந்த அரண்மனைக்கு உங்களை அழைத்துக் கொண்டு செல்ல மாட்டேன் என்று வந்தியத்தேவன் மீண்டும் சொல்ல, அதற்கு அந்த மனிதர், நான் வரவில்லை, நான் ஒரு சிறிய சீட்டை ஒன்று கொடுக்கிறேன், அந்த சீட்டை பழுவேட்டையருடைய யானைக்கு பின்னால் அந்த மூடு பல்லக்கில் வந்த அந்த பெண்ணிடத்தில் நீ கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னான். இதை கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு கோபம் வந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நான் இல்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவனுடைய குதிரை மீது ஏறி வேகமாக கடம்பூரை நோக்கி சென்றான். அந்த காலத்து சோழ நாட்டு பெருங்குடி தலைவர்களில் செங்கன்னர் சம்புவரையர் ஒருவர். அவருடைய மாளிகையுடைய வாசலானது ஒரு பெரிய நகரத்தின் கோட்டை வாசலை போலிருக்கும். அன்றைய தினம் அவருடைய அரண்மனை கோலாகலமாக காட்சியளித்தது. கடம்பூர் மாளிகைக்கு வந்த வந்தியத்தேவனை அங்கிருந்த வீரர்கள் உள்ளே விடவில்லை. பிறகு வந்தியத்தேவன் ஒரு கலகம் செய்து அங்கிருந்த வீரர்களிடமிருந்து தப்பித்து கோட்டைக்குள் நுழைகிறான். அப்பொழுது ஏற்பட்ட சத்தத்தை பார்த்து சம்புவரையர் மாளிகையின் மேல் இருந்து பார்க்கிறார். பிறகு தன்னுடைய மகன் கந்தமாறனை அனுப்பி என்ன பிரச்சனை என்று பார்த்து வர சொல்லி அனுப்புகிறார். வந்திருப்பது தன்னுடைய நண்பன் வந்தியத்தேவன் என்று உணர்ந்த கந்தன்மாறன் வந்தியத்தேவனை அரண்மனைக்கு உள்ளே அழைத்து சென்று அவருடைய தந்தையான சம்புவரையரிடம் அறிமுகம் செய்கிறான். வந்தியத்தேவனுடைய இந்த அழைப்பு சம்புவரையருக்கு பிடிக்கவில்லை என்பது அவருடைய முகத்தை பார்த்ததுமே கந்தன்மாறன் புரிந்து கொண்டு பிறகு அங்கு இருந்த பழுவேட்டையரிடம் அழைத்து சென்று வந்தியத்தேவனை அறிமுகம் செய்தான். வந்தியத்தேவன் அவரை பார்த்ததும் அதிசயித்து போய் நின்றான். உடனே கந்தன்மாறன் பழுவேட்டையரிடம், இவனுடைய ஆரோக்கிய நண்பன், சிறு வயதில் இருந்தே உங்களை பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு ஒரு ஆவல் இருந்தது. உங்களுடைய திருமேனியில் உண்மையாகவே 64 போர் காயங்கள் இருந்தது உண்மையா என்கின்ற ஒரு ஆவல் அவனிடம் இருந்தது. நீயே எண்ணி பார்த்துக்கொள் என்று சொன்னேன் என்று வேடிக்கையாக கந்தன்மாறன் பழுவேட்டரை நோக்கி சொன்னான். உடனே பழுவேட்டரையர், உனக்கு ஏன் அவ்வளவு அவநம்பிக்கை? வானர் குலத்தை காட்டிலும் வேறு குலத்தில் வீரம் இருக்க கூடாதா? உனக்கு ஏன் அவ்வளவு சந்தேகம் என்று சுருங்கிய முகத்துடன் பழுவேட்டரையர் கேட்டதும் மனதளவில் வந்தியத்தேவன் எரிச்சலாக இருந்தாலும் பழுவேட்டரையை சமாதானம் செய்வதற்காக பணிவுடன், உங்களுடைய வீர புகழ் குமரி முனையிலிருந்து இமயம் வரை பரவி இருக்கிறது, எனக்கு சந்தேகம் இல்லை என்று பணிவோடு சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டான். பிறகு கந்தன்மாறன் அவருடைய குடும்பத்தை வந்தியத்தேவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். ஆனால் வந்தியத்தேவனுடைய கண்கள் பழுவேட்டையருடன் பல்லக்கில் வந்த அந்த பெண் யாராக இருக்கும் என்ற ஒரு தேடலில் இருந்தது. இந்த இடத்தில் இந்த சம்புவரையர் குலம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்வில் ஓரி என்ற சங்ககால குறுநில மன்னனின் வம்சத்தின் வழி வந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். இந்த ஓரி மன்னன் காரி என்னும் மன்னனால் கொல்லப்பட்டான். மலையமான் மன்னர்கள் இக்காரி மன்னனின் வம்சத்தில் வந்தவர்கள். இதனால் சம்புவரைய மன்னர்களுக்கும் இந்த மலையமான் குடும்பத்திற்கும் ஒரு உட்பகை இருந்து கொண்டே இருந்தது. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மாளிகையில் இருந்த பெண்கள் தன்னை பார்த்து ஏன் சிரிக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் வந்தியத்தேவனுக்கு இருந்தது. உடனே அவனுடைய நண்பனை அழைத்து, இவர்கள் ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள் என்று கேட்டதற்கு, அவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கவில்லை. பழுவேட்டரையர் ஒரு இளம் வயது பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். மேலும் மூடு பல்லக்கில் அவளை மறைத்தே வைத்து அழைத்து வந்திருக்கிறார். அழைத்து வந்த பெண்ணை அந்தபுரத்திற்கு அனுப்பாமல் அவருடைய விடுதியிலேயே அடைத்து பூட்டி வைத்திருக்கிறார் என்று கந்தன்மாறன் சொன்னான். அதற்கு வந்தியத்தேவன், நானும் அந்த பெண்ணை கண்டேன். வீரநாராயணம் ஏறி வழியாக வரும்பொழுது ஒரு மூடு பல்லக்கின் வழியாக ஒரு அழகிய கைகளை கண்டேன். அந்த கைகளை வைத்து பார்க்கும் பொழுது அவள் மிகவும் அழகாக இருக்க வேண்டும் என்று எண்ணினேன் என்று வந்தியத்தேவன் சொல்ல, ஆண்கள் எவரும் பார்க்காத ஒரு உருவத்தை நீ பார்த்திருக்கிறாய் என்று கந்தன்மாறன் பதிலளித்தான். பின்பு அந்த இரவு நேரத்தில் குறவை கூத்து ஆரம்பமாகிவிட்டது. வந்தியத்தேவனுக்கு அதை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அந்த குறவை கூத்தை அங்கு வந்த அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதன் இறுதியில் சாமி வந்த ஒருவனை பார்த்து பூசாரி கேட்டான், உனக்கு என்ன பலி வேண்டும் என்று. அதற்கு அவன், மன்னர் குலத்து ரத்தம் வேண்டும், 1000 வருட அரச குலத்து ரத்தம் வேண்டும் என்று வெறியாடியவனைப் போல பயங்கர குரலில் சொன்னான். இதை கேட்டதும் மேடைக்கு முன்னால் இருந்த பழுவேட்டரையர், சம்புவரையர், மழவரையர் என அனைவருமே ஒருவருக்கொருவர் சந்தேகத்தோடு பார்த்து கொண்டார்கள். இதை வந்தியத்தேவனும் பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தூரத்தில் நரிகள் ஊளையிடும் சத்தம் கேட்டது. அந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தபொழுது அங்கே இருந்த வெளிமதில் சுவரின் மீது ஆழ்வார்க்கடியான் இங்கு நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். அதை வந்தியத்தேவன் பார்த்து விட்டான். பின்பு அடுத்த சில மணி நேரத்தில் அந்த ஆழ்வார்க்கடியான் மறைந்து விட்டான். பின்பு வந்தியத்தேவனை கந்தன்மாறன் மாளிகைக்குள்ளே அழைத்து சென்று அவனை படுக்க வைத்து விட்டு அவன் வெளியே சென்று விட்டான். அன்றைய அந்த மாளிகையில் பல சிற்றரசர்கள், குறுநில மன்னர்கள் இருந்தார்கள். இவர்கள் அனைவரும் இவ்வாறு ஒன்று கூடி இருப்பதைக் கண்டு வந்தியத்தேவனுக்கு சந்தேகம் வந்தது. அவனால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. மேலும் ஆழ்வார்க்கடியானை பார்த்த அவன் இந்த கோட்டைக்குள் தான் இருக்க வேண்டும், அவனை பிடிக்க வேண்டும் என்று எண்ணி அவனை படுக்க வைத்த இடத்தில் இருந்து அவன் வெளியே வந்து ஆழ்வார்க்கடியானை தேடிக்கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு இடத்தில் இந்த அனைத்து சிற்றரசர்களும் குறுநில மன்னர்களும் ஒன்றாக அமர்ந்து கொண்டு ஒரு விஷயத்தை பேசிக் கொண்டிருந்தார்கள். அது வந்தியத்தேவனுடைய காதில் விழுந்தது. அந்த கூட்டத்தில் கந்தமாறனும் இருந்தான். அவனை பார்த்து, வந்திருக்கும் உன்னுடைய நண்பன் ஆதித்த கரிகாலனுடைய நண்பன், அவனுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது, ஒருவேளை அவனுக்கு தெரிந்தால் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை கேட்ட வந்தியத்தேவன் திடுக்கிட்டு போனாலும் அவர்கள் மேற்கொண்டு பேசியதை அங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தான். மேலும் அவர்களுக்கு மத்தியில் அந்த மூடு பல்லக்கும் இருந்தது. ஒருவேளை அந்த மூடு பல்லக்கில் பழுவேட்டையருடைய மனைவியும் இருக்கலாம். இதையெல்லாம் வந்தியத்தேவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மறுபக்கத்தில் ஆழ்வார்க்கடியானும் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அவ்வாறு அவன் பார்த்து கொண்டிருந்ததை வந்தியத்தேவனும் பார்த்து விட்டான். ஆழ்வார்க்கடியான் மீது வந்தியத்தேவனுக்கு சந்தேகம் அதிகமானது. அதே சமயத்தில் பழுவேட்டரையர் சொன்னதும் அவன் காதில் விழுந்தது. இங்கு நாம் இன்று பேசக்கூடிய விஷயம் ஒரு ராஜ ரகசியம். இது வெளியே தெரியக்கூடாது, தெரிந்தால் பெரிய விபரீதங்கள் ஏற்பட்டுவிடும். அனைவரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பழுவேட்டரையர் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த இடத்தில் பழுவேட்டரையர் மிகவும் ஆவேசமாக பேச ஆரம்பித்தார். சுந்தர சோழ மகாராஜாவிற்கு உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும், இன்னும் ஒரு சில மாதங்களில் அவர் இறந்து விடுவதாகவும், அவருக்கு பிறகு சோழ சாம்ராஜ்யத்தை யார் ஆட்சி புரிய வேண்டும் என்பதை இங்கே நாம் முடிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான கோரிக்கையோடு பழுவேட்டரையர் பேச ஆரம்பித்தார். இதையெல்லாம் வந்தியத்தேவன் கேட்டுக் கொண்டிருந்தான். அரசாங்க விஷயத்தை பற்றி இவர்கள் ஏன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று மனதில் எண்ணியவாறே அவர்கள் பேசியதை அனைத்தையும் கூர்மையாக கேட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கிருந்த பல மக்கள் ஆதித்த கரிகாலருக்கு இளவரசு பட்டம் கொடுத்ததை எண்ணி வன்மையாக கண்டித்தார்கள். ஏனென்றால் அங்கிருந்த பல மன்னர்கள் பல நூற்றாண்டாக, பல தலைமுறைகளாக சோழ சாம்ராஜ்யத்திற்காக பாடுபட்டவர்கள். ஆனால் அவர்களிடம் ஆலோசிக்காமல் அடுத்த பட்டத்து இளவரசராக ஆதித்த கரிகாலரை சுந்தர சோழர் அறிவித்தது பற்றி அங்கிருந்த அனைவருக்குமே ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருந்தது. அதன் விளைவாகத்தான் பலவாறு அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவருடைய காலகட்டத்தில் இருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயாலய சோழர் முத்திரையர்களை முறியடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார். திரும்புரம்பியம் போரில் பல்லவ படைக்கு துணையாக நின்று மதுரை பாண்டியரின் படையை நிர்மூலமாக்கினார். அன்று முதல்தான் சோழ சாம்ராஜ்யம் நாளுக்கு நாள் பெருகி விரிவடைந்து வந்தது. காவேரி நதிக்கு இடையே கல்லணை கட்டிய கரிகாலன் சோழன் காலத்தில் கூட சோழ சாம்ராஜ்யம் இவ்வளவு பெரிதாக இல்லை. இப்பொழுது அது பெரிதாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகங்கள் என்று அங்கிருந்த அரசர்கள் சொன்னார்கள். இவ்வாறு இந்த சோழ சாம்ராஜ்யத்தை படிப்படியாக உருவாக்கிய அந்த முன்னோர்கள் வழிவந்த நம்மிடம் எந்த விதமான ஆலோசனையும் கேட்காமல் சுந்தர சோழர் அவர்கள் செம்பியன் மாதேவியிடமும் அவருடைய அருமை புதல்வியான குந்தவையிடமும் பேசி ஆதித்த கரிகாலனை பட்டத்து இளவரசனாக ஆக்கியிருப்பது அங்கிருந்த அனைவருக்குமே எரிச்சலை உண்டாக்கியது. அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தில் ஆதித்த கரிகாலன் கட்டி கொண்டிருந்த பொன் மாளிகை பற்றியும் அவர்கள் பலவாறு பேசிக் கொண்டிருந்தார்கள். மேலும் இலங்கைக்கு படையெடுத்து சென்ற ஆதித்த கரிகாலனுடைய தம்பியான அருள்மொழிவர்மனை பற்றியும் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆக ஆதித்த கரிகாலர் மற்றும் அருள்மொழிவர்மருடைய செயல்களை பற்றிய பலவாறு விமர்சனங்களை அங்கே முன்வைத்து இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதே சமயத்தில் அவ்வப்பொழுது ஆதித்த கரிகாலனிடமிருந்து சுந்தர சோழருக்கு வருகின்ற பல ஓலைகளை கோட்டையை காவல் காத்துக் கொண்டிருக்கும் சின்ன பழுவேட்டரையர் 2-3 தடவை தடுத்து நிறுத்தி இருக்கிறார். இவ்வாறு அரசு உரிமை பற்றி பல விஷயங்களை அவர்கள் காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அனைத்தையும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் வேறு வேறு திசையில் இருந்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள்.